அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை எல்லாம் படைத்தாளுகின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அருளும் கிருபையும் சலாமும் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடையே போதிக்க வந்த இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தார் மீதிலும், அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இன்றைய இந்த உரையில் இஸ்லாம் தடுத்த சில விஷயங்களான ஜோதிடம், குறி பார்ப்பது, கவிதை இயற்றுதல் போன்றவை பற்றி ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டது மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாக இன்று அறிய இருக்கிறோம். அதாவது வந்து ஜோதிடம் குறி பார்ப்பது என்பதை பொறுத்தவரையில் எதிர்காலத்தை கணித்து சொல்வது, மனிதர்களுடைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக மக்கள் பண்டைய காலம் தொட்டே அந்த சிந்தனையில், இந்த நம்பிக்கையில், இந்த ஒரு மூட நம்பிக்கையில் வந்து மூழ்கிய மக்களை நாம் பார்த்து வருகிறோம். நவீன காலத்திலும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்று தன்னை அழைக்கக்கூடிய மக்களிடமும் இந்த ஜாகிலி அறியாமை கால அந்த குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள் இன்றும் தொடர்ந்து தொடர்கதைகள் போல தொடர்ந்து வருவதை நாம் கண்களால் பார்த்து வருகிறோம். நாமே கூட அறியாமை காலத்தில் சில இந்த தவறுகளை செய்திருப்போம். எந்த மனிதனும் இதற்கு விதிவிலக்கு ஆனவர்களாக இருந்ததற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். அத்தகைய ஒரு நம்பிக்கைதான் இஸ்லாமிய அடிப்படைக்கு அது எதிராக இருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜோதிடம் பார்ப்பது, குறிகாரனிடம் போய் குறிகளை கேட்பது. காரணம் என்றா அல்லாஹ்வுதா, அதாவது ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சங்கள்ல அது இருக்கிறது. அதாவது ஈமானுடைய அல்லாஹ்வை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, விதியை நம்புவது. அந்த விதியை நம்புவது என்பது என்றா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ ஆகியவை அனைத்தும் அல்லாஹ் விதித்ததின் விதிப்படி நடைபெறுகிறது என்பது இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகள் மிக முக்கியமானது. அப்ப இந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு விதியை நாடி அவருக்கு ஒரு சோதனையோ ஒரு நன்மையோ கொடுக்கிறான் என்றால் அதை தடுப்பதற்கு யாராலே முடியாது. அப்ப இந்த இஸ்லாமிய அடிப்படை அந்த நம்பிக்கை சார்ந்த எதிராக இருக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக பாத்தீங்கன்னா மறுமையை நம்புவது. இவைகள் எல்லாம் இஸ்லாமிய ஈமானிய அடிப்படையான அம்சங்களாக இருக்கிறது. அப்ப இந்த ஈமானிய அம்சங்களை தகர்க்கக்கூடியதாகத்தான் இந்த ஜோதிடம் பார்ப்பது, அதனை நம்புவது, சூனியம் செய்வது, மந்திரிப்பது, தகடுதாயத்து ஆகியவற்றை தொங்க விடுவது போன்றவை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, எவர் எதிர்காலத்தை பற்றி ஜோசியம் கூறுவனிடம் சென்று அவனிடம் எதையும் பற்றி வினவி அவனின் கூற்றை உண்மை என நம்புவாராயின் அவருக்கு 40 நாள் தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சஹீஹ் முஸ்லிம் கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அப்போ எதிர்காலத்தை கணித்து கூறக்கூடிய ஒருத்தர்கிட்ட அவன் ஒன்று சொல்லி, இந்த காரணத்தினால்தான் உனக்கு இந்த இதெல்லாம் நடந்துச்சு, அப்ப இப்பெல்லாம் நீ செய்யாத, இதுல இருந்து நீ தவிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் சொல்றதை உண்மை என நம்பி அதை நாம் நம்பினோம் என்றால், 40 நாட்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத அமல்கள் அல்லாஹ்விற்காக வணங்கிய அந்த வணக்கம் எல்லாமே பாழாகி போய்விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எப்படி ஒரு மனிதனுடைய நல்லறங்கள் எல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லலாம், நபியே, நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய நல்லறங்கள் அனைத்தும் என்ன செய்த நல்லங்கள் அனைத்தும் இழந்து நீர் நஷ்டமடைந்தவர்கள் ஒருவராக மாறி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமாக எதுவாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி, அது என்னது, நல்லறங்கள் எல்லாமே பாழாகிவிடும். நாம் செய்த நல்லறங்கள் பூரா போயிரும், நஷ்டம் அடைந்தவர்களாக, நஷ்டம்னா என்னது, இந்த பூமியிலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டம் அடைந்தவர்களாக ஒருவராக போகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம போய்விடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல் தகாபுங்கக்கூடிய 64வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பிஇதுனில்லாஹி அப்படின்னு, பிஇதுனில்லாஹின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதுல சொல்றான். இந்த வசனத்தினுடைய பொருளை பற்றி பார்க்கும் பொழுது, எந்த துன்பமும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தவிர எவரையும் பீடிப்பதில்லை. ஆகவே எவர் அல்லாஹ்வை விசுவாசிக்கிறாரோ அவருடைய இதயத்திற்கு அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டதை பொருந்தி கொண்டு பொறுமையினுடன் இருக்க அவன் வழிகாட்டுகிறான். அன்றியும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிகிறவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அதாவது எந்த துன்பமும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தவிர எவரையும் பீடிப்பதில்லை. அப்ப இதுதான் அடிப்படையான அம்சம். அப்போ ஒரு மனிதனுக்கு நோயாக இருக்கட்டும், இறப்பாக இருக்கட்டும், நஷ்டம் அவனுடைய வியாபாரத்திலேயோ பொருளாதாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு பெரிய இழப்பை சந்திப்பதாக இருக்கட்டும், வறுமையால் வாடக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அழிவு, வேறு ஏதாவது பேரழிவுகள் ஏற்பட்டாலும் போன்றவைகள் எல்லாமே இது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தவிரையே எவரையும் பீடிப்பதில்லை. எந்த பகுதியிலையும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. நம்மளுடைய விதியில அது அல்லாஹு தஆலா எழுதியிருப்பான். இந்த வயசுல அவருக்கு இத்த விதமான ஒரு துன்பம், ஒரு சோதனையால் அவர் ஆட்படுவார் அப்படிங்கக்கூடிய எல்லா நபிமார்களே இதுக்கு விதிவிலக்கல்ல. நோய்களாலும் பல்வேறுபட்ட துன்பங்களினாலும் பல இடர்களாலும் கஷ்டங்களினாலும் துன்பப்பட்ட நல்லடியார்கள் இருக்கிறார்கள், நபிமார்கள் இருக்கிறார்கள். நாம் அதற்கு விதிவிலக்கல்ல. அப்ப அந்த பூமியில ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை, ஒரு துன்பம் எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தவிர அது இறங்காது, அது பீடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப ஒரு நம்மளுக்கு ஒரு துன்பமோ இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துச்சுன்னா நம்ம பொறுமையுடன் அதை அல்லாஹ்விடம், அல்லாஹ் நீயா உனக்கு நீ உன்னுடைய புறத்தில் இருந்து வந்தது, இதை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் நீ ஒருவன் தான், உன்னிடமே நான் இதை பிரார்த்தனை செய்கிறேன், எனக்கு இந்த துன்பத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை வழங்குன்னு சொல்லி அல்லாஹ்விடமே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீம், ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாகத்தான் மக்கள், மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களாக இருக்கட்டும், துயரங்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் ஒரு பரக்கத்து இல்லை, அபிவிருத்தி இல்லைன்னா நம்ம யாரு இந்த சோதிடர்கிட்ட போறாங்க. போய் அது எந்த வகையிலாம் போயிருதுன்னு பாருங்க. சில இடங்கள்ல இந்த வீட்டினுடைய அமைப்பு சரியில்லை, நீங்க குடியிருக்கக்கூடிய வீட்டு அமைப்பு சரியில்லை, கடையினுடைய அமைப்பு சரியில்லை, கடையில நீ வந்து சரியில்லை, அப்ப இதை மாத்தினால் உனக்கு அதுல நிவாரணம் கிடைக்கும், இதுல மாறும் அப்படின்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு தவறான அந்த என்ன செய்யறாங்க, சோதிடர்கள், இந்த குறிகாரர்கள் சொல்கிறார்கள். அப்ப அதைத்தான் நம்ம என்ன செய்யறாங்க, நம்பி அந்த 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 ஒரு தவறான ஒரு செயல்பாட்டுக்கு போயிடுறாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா மற்றொரு திருமறை குர்ஆன்ல, தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அஷ்ஷூராங்கக்கூடிய 26வது அத்தியாயத்தினுடைய 221 முதல் 227வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சைத்தான்கள் யார் மீது இறங்குகின்றனர் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேள்வியாக கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை சொல்லும் பொழுது, புனைந்து கூறும் பாவிகள் ஒவ்வொருவர் மீதும் சைத்தான்கள் இறங்குகின்றன. புனைந்து கூறக்கூடிய, புனைந்துனா இட்டுக்கட்டி, பொய்யை சொல்லக்கூடிய பாவிகள், அவங்கெல்லாம் பாவிகள், ஒவ்வொருவர் மீதும் சைத்தான் இறங்குகிறான். ஒட்டு கேட்டதை அவர்கள் மனிதர்கள் காதில் போடுகிறார்கள். அவர்கள் அதிகமானோர் பொய்யர்கள் ஆவார்கள். கவிஞர்கள் நெறி பிறந்தவர்கள் தான் பின்பற்றுவார்கள், பின்பற்றுவர் அவர்களே அப்படின்னு இந்த வரிசையில சொல்லிட்டு, கவிஞர்களை நெறி பிறந்தவர்கள், நேர்வழியில் இருக்கக்கூடிய இருக்கவர்கள் மட்டும்தான் அவர்களை பின்பற்ற மாட்டார்கள். நேர்வழி அல்லாத நெறி பிறந்தவர்கள், அதாவது நேரான வழி அல்லாத தவறான வழியில் இருப்பவர்களும் கவிஞர்களை பின்பற்றுவார்கள் சொல்லிட்டு, அவர்கள் எல்லா ஓடைகளிலும் தடுமாறி திரிவதே நபியே நீர் காணவில்லையா. கவிஞர்களை பத்தி சொல்றாங்க. ஓடைகள்ல நிறைய பேர் இன்னைக்கு கவிதைகள் ஏற்றுகிறோம் என்று சொல்லி கொண்டு என்ன செய்யறாங்க, இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போறாங்க. கவிஞர்கள் பொதுவாகவே என்ன செய்யறாங்க, இயற்கை அவங்களுடைய கற்பனை, நம்மளுடைய கற்பனை திறனை எல்லாம் தாண்டி கவிதை எழுதிக்கிறோம், இயற்றுகிறோம் சொல்லி என்ன செய்யறாங்க, கற்பனைக்கு ஒவ்வாத கதைகளை எல்லாம் நிறைய அவிழ்த்து விடுவார்கள். இதுதான் அந்த பாடல்கள். இஸ்லாம் வந்து ஏன் அந்த பாடல்கள் இசையை ரசிக்க கூடாது என்கிறது என்றால், இந்த மாதிரிதான் சைத்தானிய சிந்தனை, நம்முடைய அல்லாவுடைய நினைவை விட்டு வெளியே கொண்டு போயிரும். அதே மாதிரிதான் அந்த கவிஞர்கள் சிலலாம் இந்த கவிஞர்கள் நாங்கள் கவிதை படைப்பதனால நாங்களும் இறைவன் தான் கூடிய பாடல் வரிகளை எல்லாம் பாருங்க, எவ்வளவு சிறுக்கான கவிதைகளை நாம பார்க்கிறோம். இஸ்லாமிய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பாடல்களே எத்தனையோ சிற்கான கவிதைகள் இருக்கிறது. ஆமா, அந்த பாடல்கள் இஸ்லாமிய பாடல்கள் பாடக்கூடிய பாடல்கள் பாருங்கன்னா அதுல ரொம்ப அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மற்றவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் வரிகளை நாம் நிறைய பார்க்க நம்ம கேட்கிறோம் நம்ம. அப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாடுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனால் அதே நேரத்துல அல்லாவுக்கு அல்லாவினுடைய பண்பை சொல்லக்கூடிய அவனுடைய யதார்த்த பண்பை சொல்லக்கூடிய சில கவிதை வரிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரித்திருக்கிறார்கள், அதை ஏற்றிருக்கிறார்கள். அந்த மாதிரி கவிதைகளை என்ன செய்யறாங்க, அதுக்காண்டி அதே கவிதை பாடணும்னே சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா அதுல சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில சைத்தான்கள் தான் இத்தகைய காரியங்களை எல்லாம் செய்வாங்க. அந்த ஜோதிடம் பார்ப்பது, குறி பார்ப்பது போன்றவைகள் எல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, இந்த சைத்தான்கள் தான் சைத்தானிய காரியம் என்று அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுகிறான். அதாவது வந்து இங்கு புனைந்து கூறும் பாவி என்றால் சொல்லில் பொய்யன், செயலில் பாவி என்பது பொருளாம். சொல்லில் வந்து பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான். குறிகாரர்கள் ஜோதிடக்காரர்கள் நிறைய பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி நாமும் இருந்தாலும் மனிதர்களே இருக்காங்க. வாயை திறந்தாலே சொல்லில் பொய்யன், பாய் என்ன சொல்ல பொய்யாக சொல்லுவான். அப்புறம் செயல்களில் பாவமான காரியங்களை அவன் செய்வான். ஆம், ஜோதிடனை போன்று பொய்யுரைக்கும் பாவம் செய்யும் மனிதன் மீதுதான் சைத்தான்கள் இறங்குவர். ஏனெனில் சைத்தான்களும் பொய்யர்கள் தான், பாவிகள் தான். சைத்தான் வந்து பொய் தான் சொல்லும். மனிதர்களை வழிகெடுப்பதற்காக என்ன செய்யறான், எல்லா பொய்களையும் சொல்லுவான். இப்ப உலகத்துல நிறைய மனிதனுடைய தவறான சித்தாந்த தவறான செயல்பாடுகளுக்கு போறது காரணம், முக்கியமான முதன்மை காரணம் சைத்தான் தான். சைத்தான்கள் பார்வையின் மூலமாக, மனிதனுடைய பார்வையின் மூலமாக ஒரு காட்சியை கண்டு அதன் மூலம் அவனுக்கு தவறான பொய்யான ஒரு கற்பனையான ஒரு விஷயங்களை அவனுடைய மனதிற்குள் எழச் செய்கிறது. உடனே அதற்கு பிறகு என்ன செய்ய, தன்னுடைய உடல் சிந்தனை எல்லாமே அந்த தவறானதின் பக்கம் போகிறது. இதேதான் மனிதன். ஒரு மனிதன் எல்லா தவறுகள் இழைப்பதற்கு மூல காரணம் அந்த சைத்தான் தான். அதனால்தான் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரியான இந்த சூதாட்டம், போதை தரக்கூடியது, அடுத்து வந்து பெண்களின் மீது மோகம் கொண்டு அலைவது, இவைகள் எல்லாம் சைத்தானுடைய அருவறுக்கத்தக்க செயல்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவும் சொல்றான். இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. சைத்தான் வந்து நம்மளுடைய மனிதனுடைய ரத்த நாளங்களில் கூடே ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த மனுஷனை எப்படிதான் அவனை வெளியே கொண்டு போகணும், இந்த தவறானதின் பக்கம் கொண்டு போகணுங்க. அதே போலதான் இந்த குறிகாரர்களும் சூனியக்காரர்களுக்கும் ஒரு சில சைத்தானிய செயல்பாடுகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்துல சொல்லும் போது, ஒட்டு கெட்டதை அவர்கள் மனிதர்களின் காதுகளில் போடுகின்றார்கள், அவர்களில் அதிகமானோர் பொய்யர் ஆவார் என்று கூறுகின்றது. அல்லாஹ் தஆலா ஒட்டு கேட்கிறான், சைத்தான்கள் ஒட்டு கேட்பார்களாம். ஒட்டு கேட்டு இங்க நடந்தது அப்படி எப்படின்னா, வானத்தில் அதான் சொல்லலாம், சைத்தான்கள் வானத்தில் ஒட்டு கேட்பர். இதற்கு விளக்கம்னா மறைவான செய்திகளின் சிலவற்றை கேட்டு விடுவர், பின்னர் கேட்ட ஒன்றுடன் 100 பொய்களை கலந்து மனிதர்களில் இருக்கும் தம் நண்பர்களிடம் போட்டு விடுவர். அந்த நண்பர்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்கையில் வானத்திலிருந்து திருடிய அந்த ஒரு வார்த்தை உண்மையாக இருப்பதால் அவர்கள் சொல்லும் எல்லாம் உண்மைதான் என்று நம்பி விடுவார்கள். நம்பியுடையதுதான் நடக்குது வானத்துல வந்து. பொதுவா வந்து அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை வானவர்கள்ட்ட, நம்பிக்கைக்குரிய வானவர்கள்ட்ட சொல்லுவாங்களாம். அப்ப அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க, அதை எடுத்துக்கொண்டு மற்றைய வானவர்கள்ட்ட அந்த செய்தியை எடுத்து சொல்ல வருவாங்க. அப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான மற்ற வானவர்கள்ட்ட சொல்லுவாங்க. சொல்லும் போது இந்த சைத்தான்கள், அதை என்ன வானத்தில் இருக்கக்கூடிய சைத்தான்கள் அதை ஒட்டு கேட்டுருவாங்க. ஒட்டு கேட்டுட்டு அதை கொண்டு வந்து ஒரு செய்தி தான் இருக்கும், அதில் இன்னும் அதிகமாக புனையப்பட்டு தவறான பொய்களையும் சேர்த்து மனிதர்கள்ட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட, இந்த மாதிரி ஜோதிடக்காரன் குறிகாரன் இந்த மாதிரி குறி சொல்லக்கூடியவன்ட்ட யார்கிட்ட இந்த இதை சொல்லிட்டோம்னா அவன் என்ன செய்வான், அதுல வந்து நிறைய அதுல விஷயங்களை புனைந்து மக்களிடம் அதிகமாக பொய் சொல்லக்கூடியவரா என்று. இதெல்லாம் அதுல ஒரு விஷயம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்ன அது உண்மையை நம்புறாங்க. ஜோதிடக்காரங்கள் இந்த சூனியக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன செஞ்சிருவாங்க, அது உண்மையாக இருந்தாலும் பலரை அதை வந்து அங்க இட்டு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் சோதிடர்களை பற்றி கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படத்தக்க ஒரு பொருள் அல்லர் என்று சொன்னார்கள். அவங்கள்ட்ட வந்து நபி தோழர்கள் கேட்காங்களாம், ஜோதிடர்களை பத்தி என்ன யார சொல்லலாம்னு கேட்கும் போது, அவங்களை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க, அவங்க எல்லாம் ஒரு பொருளே இல்லை, அதெல்லாம் நீங்க வந்து விட்டு விடுங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்கிற மாதிரி சொன்னாங்க. மக்கள் அல்லாவின் தூதரே, இந்த ஜோதிடர்களில் சில வேளைகளில் ஒன்றை அறிவிக்கிறார், அது உண்மையாயிடுன்ற உடனே விடல. அந்த நபித்தோழர்கள் கேட்காங்க, சோதிடர்களை சிலவங்க சில சொல்றாங்க அது கரெக்டா பலிச்சிருத, அது உண்மையாக இருக்கிறதே, ஒன்று அறிவிக்கிறாங்களா அது உண்மையாக இருக்கிறதே என்று கேட்கிறார்கள் என்று மறுமொழி சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த உண்மையான சொல் வானவரிடமிருந்து ஜின் எடுத்து கொண்டதாகும், அது தன் ஜோதிட நண்பனின் காதில் கோழி கொக்கரிப்பதை போன்று கொக்கரிக்க அவன் அதனுடன் நூற்றுக்கும் அதிகமான பொய்களை கலந்து விடுகிறான் என்று பதிலளித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வானத்துல சில ஜின் போன்ற அந்த குரலி ஜின்னுபாங்க, இந்த ஜின்ன வசப்படுத்தின இதை வச்சுட்டு தான் சொல்லுவாங்க, சிலவங்க ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்கோம் மச்சி சில அந்த பெரிய அந்த மௌலவிமார்கள் இவங்க எல்லாம் இதுக்குன்னே வசியம் பண்றது, இதை இதை பண்றதுக்குன்னே சில ஆட்கள் இஸ்லாமிய சமூகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி தகடு தாயத்து அந்த ஓதி ஊதுறது தட்டுகள்ல எல்லாம் ஓதி ஊதுறது இதுக்குன்னே இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டா இவர் ஜின்ன வசியம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜின் வந்து எடுத்துக்கொண்டு காதில் போடுமாம், அது காதுல ஒரு செய்தியை தெரிவிக்கும், அதை வச்சுட்டு என்ன செய்வாங்க, கோழி கொக்கரிப்பதை போன்று அவரிடம் கொக்கரிக்க அவன் அதனுடன் நூற்றுக்கும் அதிகமான பொய்களை கலந்துடுவான். ஒரு செய்தியை வச்சுட்டு பல பொய்களை அப்படி மக்களிடம் தெரிவிப்பார்கள் சொல்லுவாங்க. இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றை நூறாக்கும் ஜோதிடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு விஷயத்தை வானத்தில் தீர்மானித்து விட்டால், எப்படி அந்த வானத்தில் அல்லாஹ் தீர்மானித்த சில விஷயங்கள் வருதுங்கிறதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ் ஒரு விஷயத்தை வானத்தில் தீர்மானித்து விட்டால் வானவர்கள் இறை கட்டளைக்கு பணிந்தவர்களாக தம் சிறகுகளை அடித்துக் கொள்வார்கள். அந்த வானவர்கள் இறக்கை உடைய அந்த வானவர்கள் அல்லாஹால இந்த செய்தியை சொல்லி இந்த செய்தியை கொண்டு போனோம் பூமிக்கு கொண்டு போன இந்த செய்தியை அல்லது வானவருக்கு சில கட்டளை இந்த செயலை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டளையை அல்லாஹால ஏவுவான். உடனே அவர்கள் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும், அதற்கு பணிந்தவர்களாக தங்கள் சிறகுகளை படபடவென்று அடித்தவர்களாக அடித்துக் கொள்வார்கள். அல்லாவின் அந்த கட்டளையை பாறை மேல் சங்கிலியை அடிப்பதால் எழும் ஓசையை போல் வானவர்கள் கேட்பார்கள். அப்போது வானவர்கள் பீதி பயப்படுவார்கள். அப்படின்னா பாறையில ஒரு சங்கிலியை கொண்டு அரைஞ்சா எப்படி இருக்கும், பெரிய பெருத்த ஓசை கேட்குமா, அத மாதிரி தெளிவான ஒரு செய்தி இவர்கள் மலக்குமார்களுடைய காதுகள்ல அந்த செய்தி விழுமா. அதை அப்போது அந்த வானவர்கள் அதை கேட்ட உடனே அப்படியே பயந்து நடுங்குவார்களாம். பின்னர் அவர்களின் இதயங்களில் இருந்து பீதி அகற்றப்படும் போது உடனே அந்த பயந்து நடுங்குவாங்க, என்னமோ ஒன்னு சொல்ல போறாங்களா, என்ன ஒரு அறிவிப்பை பார்த்தோன்னா அல்லாஹ்வுடைய அறிவிப்பை கேட்டு அந்த ஓசையை கேட்டு அந்த செய்தியை கேட்டு பயந்து பீதிக்குள்ளாவார்கள். அந்த பீதி எல்லாம் அடங்கி சாதாரண நிலைக்கு வருவார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வானவர்களிடம் நம் இறைவன் என்ன சொன்னான் என்று வினவுகின்றனர். உடனே என்ன செய்வாங்க, நெருக்கமான வானவர்களிடம் உடனே மற்ற வானவர்கள் நம் இறைவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்பாங்களாம். அதற்கு அவர்கள், வினவியோரிடம் நம் இறைவனின் இன்னின்ன உண்மையான கட்டளையை சொன்னால் அவன் உயர்ந்தவன் பெரியவன் என்று கூறுவர். உடனே அந்த உரையாடலில் ஒட்டு கேட்பவர்களும் அவரிடமிருந்து ஒருவர் மற்றவர் மேலே இருந்து கொண்டு செவியேற்று விடுகின்றனர். இந்த நேரத்தில் அந்த ஒரு நிமிஷத்துல சில அந்த ஒட்டு கேட்கக்கூடிய அந்த சைத்தான்கள் சில அந்த ஜின்கள் போன்றவை இவங்க சொன்ன செய்தியை ஒட்டு கேட்டுவாங்க. இப்படித்தான் ஒட்டு கேட்கக்கூடியவை நிகழுமா. ஆக முதலில் ஒட்டு கேட்டவர் அந்த உரையாடலை தமக்கு கீழே இருப்பவரிடமும் பிறகு அவர் தமக்கு கீழே இருப்பவரிடமும் இறுதியில் கேட்டவர் சூனியக்காரனின் அல்லது குறி செல்பவனின் நாவில் போட்டு விடுவார். இப்படி வானத்திலிருந்து ஒவ்வொரு கட்டமாக கீழே ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தருக்கு இந்த சைத்தான்களினுடைய அந்த சங்கிலி தொடர் மாதிரி வந்து கடைசியில இந்த குறிகாரன் சோதிடக்காரன் வந்து இந்த காதுல கேட்ட செய்தியை சொல்லிடுவாங்க. அப்ப சில நேரங்களில் அந்த உரையாடலை அடுத்தவரிடம் தெரிவிப்பதற்கு முன்பாகவே முதலில் விட்டு கேட்டவரை தீச்சுவாலை சென்றடைந்து கரித்து விடுவது உண்டு. சில நேரம் அல்லாஹ்வுடைய அந்த சில முக்கியமான அந்த செய்திகள் வரும்போது அந்த ஒட்டு கேட்கக்கூடியவர்களை போய் என்ன செய்யுமா, ஒரு தீச்சுவாலை போய் கரித்து விடுமா. இன்னும் சில நேரங்களில் தீச்சுவாலை சென்றடைவதற்கு முன்பே அந்த உரையாடலை அடுத்தவுடன் சேர்த்து விடுவதும் உண்டு. இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக பூமியில் உள்ள குறிகாரன் வரை அது போய் சேர்கிறது. அவன் அதனுடன் 100 பொய்களை கலந்து மக்களிடம் பேசுகின்றான். அப்போது இதை கேட்கும் மக்களிடையே இன்னின்ன நாளில் இன்னின்னவா நடக்கும் என அவன் குறிகாரன் நம்மிடம் முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டு இருக்கவில்லையா என்று பேசப்படும். அப்ப குறிகாரன் சில விஷயங்களை கேட்டுட்டு ஒரு விஷயத்தை அப்ப இப்படி நடக்கும் அப்படிங்கறத தெரிவிப்பானாம். இப்போது வானத்திலிருந்து செவியேற்கப்பட்ட அந்த வார்த்தையில் குறி சொல்லும் அவர் உண்மையை சொல்லிவிட்டதாக கருதப்படுவார். இதை வைத்துதான் ஒரு சில விஷயங்கள் கரெக்டா நடப்பது போல இருந்து மக்கள் மத்தியிலே அதை நம்பிக்கை வைக்கக்கூடியவங்கள்ட்ட அப்ப இவர் குறிகாரம் சொல்லுது கரெக்டு சரியா சொல்லிட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மை, இந்த உண்மை உண்மையாகி இதை வைத்து மக்கள் என்ன செய்வாங்க, வழிகடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் குறிகாரர்கள்ட்ட செய்ய ஒரு சில உண்மை சம்பவங்கள் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வானத்திலிருந்து அல்லாஹ் ஏவிய கட்டளையை திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்டு வந்து சொல்வதாகவும் இப்படி இருக்கிறதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புகாரிங்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்துல 4701 மற்றும் 4800 இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஆகவே அப்ப நம்ம இஸ்லாமிய அடிப்படை ஈமானை வந்து தகர்க்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்கிறது. அப்ப நம்ம இதுல வந்து என்ன செய்யக்கூடாது, சஞ்சலத்துல இந்த சஞ்சலத்துல விழுந்து விடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ரொம்ப தெளிவாகவே சொல்றான். சைத்தான்கள், ஒட்டு கேட்கக்கூடிய சைத்தான்கள் மற்றும் நெறி பிறந்தவர்கள் தான் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலாவும் இஸ்லாம் நமக்கு எதை நம்ம தடை செய்திருக்கிறதோ இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதோ என்று சொல்கிறதோ அதை விட்டு நாம் முற்றிலும் விலகியவர்களாக நேரான அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எதுவோ அதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். வாழக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி முஹம்மது பின் அப்துல்லாஹ் அபாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹு தஆலா அந்த தொடரில் சைத்தான்களுடைய செயல்களை பற்றி சொல்லும்போது கவிஞர்களை பற்றியும் சொல்கிறார்கள். கவிதை இயற்றக்கூடியது இது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையும் என்ன செய்த அந்த கவிஞர்கள் கற்பனையில் திளைத்த கவிஞர்களை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த அறியாமை காலத்துல வந்து நிறைய கவிதைகள் இயற்றக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அந்த போர்க்காலங்கள்ல இந்த மாதிரி அறியாமை காலத்துல வந்து நிறைய கவிஞர்கள் அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அதாவது இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னாடி நிறைய கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான பாடல்களை அப்படி மனப்பாடமாக ஒப்பிக்கக்கூடிய கவிஞர்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. அப்புறம் இஸ்லாத்துக்கு அவங்க வந்தாங்க, வந்தப்புறம் அதையெல்லாம் விட்டுட்டு விட்டுருக்காங்க. அப்படிலாம் நம்ம இஸ்லாமிய வரலாற்றுல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அந்த இதுல பார்த்தா தெரிகிறது, நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்லும் போது கவிஞர்கள் நெறி பிறந்தவர்கள் தான் பின்பற்றுவர் அவர்களே என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். நெறி பிறந்தவர்கள் தான் அந்த அத்தகைய கவிஞர்களை பின்பற்றுவார்கள். ஒரு இறை மறுப்பாளர்களான கவிஞர்களை குறிக்கும் மனிதர்களிலும் ஜின்களையும் வழிதவர்களே அவர்களை பின்பற்றுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை மறுப்பாளர்களாக அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த கவிதை இஸ்லாத்திற்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராகவும் அந்த இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராகவும் என்ன செஞ்சாங்க, கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை நாங்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல் அர்ஜ் என்னும் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது கவிஞர் ஒருவர் கவிதை பாடிக்கொண்டு எதிரில் வந்தார். ஒரு கவிஞர் கவிதை பாடிக்கிட்டே வாராரு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த சைத்தானை பிடியுங்கள், ஒரு மனிதருடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட கீழ் சலத்தால் நிரம்பி இருப்பது நன்று என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முஸ்லிம்களுடைய ஹதீஸ் கிரந்தத்துல 4548 ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. முஸ்னத் அஹமது கூடிய ஹதீஸ்லயும் கிரந்தத்திலையும் இது பதிவாயிருக்கு. பாருங்க, அந்த சைத்தான் அப்படின்னே சொல்றாங்க, அந்த கவிதை ஏற்றவர்களை சைத்தான் என்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சைத்தானை பிடியுங்கள், ஒரு மனிதருடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சீல்தலத்தால் நிரம்பி இருப்பது எவ்வளவு நல்லது அப்படிங்க. அவ்வளவு மோசமா இருந்தாலும் அவ்வளவு சீல்தலத்தை விட மோசமானது கவிதை அப்படிங்க. கவிதை வந்து அவ்வளவு மோசமான இணை வைக்கக்கூடியது, நம்மளுடைய நம்பிக்கையே கொண்டு போற மாதிரி தான். இப்ப நவீன காலத்துல பாடல்களா வந்துருச்சு, பாடல்களா வந்து அந்த இசை கோர்த்து அந்த பாடல்களுடைய அந்த இதுல மயங்கி அப்படியே நம்மளை விட்டு அப்படியே நம்ம கொண்டு போயிரும். இதை பற்றி நபிகள் அல்லாஹு தஆலா அதனுடைய அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்துல சொல்லும் போது அவர்கள் எல்லா ஓடைகளும் தடுமாறி திரிவதை நபியே நீர் காணவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது வீணான எல்லாவற்றிலும் மூழ்கியுள்ளனர் என்று அல்லாஹு தஆலா இதுல சொல்றாங்க. சொல்லிட்டு தாம் செய்யாதவற்றை அவர்கள் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்யாதத, அதாவது கவிஞர்கள் இருந்தாலே என்னது கற்பனையில் அதிகமாக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவார்கள், இருப்பதை இல்லாததாக காட்டக்கூடிய புனைந்து கூறக்கூடியவராக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருவர் இருந்தனர், ஒருவர் அன்சாரி மற்றொருவர் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கவிதை யாத்தனர். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மதீனாவில் ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தரும் இன்னொருத்தரும் இருந்தாங்களா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசும்போது வசைபாடினார்கள். வசை கவிதை வசைபாடி கவிதை சொல்றது. ஒருத்தரை பத்தி இப்ப திட்டுறாங்கல்ல, ஒருத்தரை திட்டும் போது ஏத்தாப்புல பதிலுக்கு பதில் வார்த்தைகளா, இவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தையால அதை விட கடினமான வார்த்தை கடுஞ்சொல்லை கொண்டு திட்டுவாரு. இதே மாதிரி கவிதை யாத்து ஒருத்தர் கவிதையாலே அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பதிலடி கொடுத்து கொண்டாங்க. இருவரில் ஒவ்வொருவருக்கும் வழிகட்ட அறிவிடி கூட்டம் ஒன்று உடன் இருந்தது. அப்போதான் இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா அருளினான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த கவிதை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி சண்டைகள் நடக்கும்போது சில ஆட்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய பெருங்கூட்டம் இருக்கும். ஆமா, இந்த கவிதையில அவங்க இந்த வசைபாடல் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இதை விட அதிகமா இருக்கும். அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறங்கியதாக, இந்த வசனம் இறங்கியதற்குண்டான காரணத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதே மாதிரி கவிஞர்களை ஆதரித்திருக்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி. அப்ப எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிஞர் லபீத்ங்க கூடிய ஒருத்தர், அவர் வந்து அவருடைய கவிஞர் சொன்ன கவிஞர்கள் யாத்த பாடல்களே மிக உண்மையானது அறிக, அது அந்த என்னன்னு சொல்லி லபீத்ங்க கூடிய ஒருத்தர் பாடின பாடல், அதை அதுல இந்த வரியை பாராட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னா, அறிக அல்லாவை தவிர அனைத்து பொருள்களும் அழியக்கூடியவை என்னும் பாடல் தான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது உண்மையான இஸ்லாமிய அடிப்படையான ஒரு உண்மை. அது அல்லாவை தவிர இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே அழியக்கூடியவை, இந்த பூமியில் நிலையானது இல்லை, நிலைத்திருப்பதில்லை. இந்த மாதிரியான பாடல் வரிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதாவது என்ன மாதிரின்னா, ஒருவர் தம் கவிதைகளால் இறையச்சம், நல்லறம், உண்மை, நேர்மை, தீமை எதிர்ப்பு, இறைவனை நினைவு கூறல் ஆகியவற்றிற்காக குரல் கொடுத்தால் அவர் வரவேற்கப்படுவார். இஸ்லாமிய அடிப்படையில இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா அந்த கவிதையை நம்ம வரவேற்கலாம். அவரது கவிதையும் அறப்போரில் பயன்படும் அம்பு போல இறைவனின் அன்புக்குரியதாக இருக்கும். கற்பனை கலவாமல், கற்பனை அதிகமான கற்பனை இல்லாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளதை உள்ளபடி கவிதைகளில் நற்கருத்துகளை வெளியிடும் பொழுது உண்மையின் எதிரிகளை கவிதையால் சாடுவதும் அறப்பணியே. காரணம், பக்கம் பக்கமாக எழுத வேண்டிய நீண்ட ஒரு கட்டுரையை ஒரு சில அந்த கவிதை வரிகளால் என்ன செஞ்சிடலாம், கவிதை உள்ளடக்கி விடும். அதாவது இது அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஒரு சமயத்துல கவிதை பாடி இருக்கிறான், அதையும் குறிப்பிடுறாங்க. மதீனாவில் தட்பவெட்பம் ஒத்துக்கொள்ளாத காய்ச்சல் கண்டிருந்த அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கவிதை வரிகள் சொல்றாங்க. அவங்க கவிதை, காலை வாழ்த்துடன் குடும்பத்தாரோடு விடியலை அடைகிறான், அவன் செருப்பு வாரை விட அருகில் இருக்கிறது மரணம், மரணத்தை நிறைவேற்றக்கூடிய. இது புகாரிங்க கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 1889 இந்த அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. காலை வாழ்த்துடன் குடும்பத்தாரோடு விடியலை அடைகிறான் ஒரு மனிதன், அவன் செருப்பு வாரை விட அருகில் இருக்கிறதா மரணம் அப்படின்னா, அப்ப மரணம் மனிதனுடைய செருப்பு வாரை மிக சமீபமாக இருக்கிறது, அதை மனிதன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்துல வந்து இருக்கும்போது அபிசீனிய நாட்டு வீரர்கள், வாழ்ச்சண்டை வீரர்கள்லாம் வீர விளையாட்டுகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை தடை இவங்க அதை சிலவர் வந்து அதை தடுக்காங்க. தடுக்கும்போது, தடுக்காதீங்க, இது வந்து பெருநாள் தினம், இதை வந்து மக்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண் வந்து, ஒரு சிறுமி வந்து பாட்டு பாடுறான், அந்த பாட்டு படிச்சு ஒரு தப்சீரையோ அடித்துக்கிட்டு பாட்டு பாடும்போது அதை வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோ வந்து தடுக்காங்க. அல்லாவின் தூதர் முன்னாடியா அப்படி தப்சீரைத்து நீங்க பாட்டுங்க, இதை விடுங்க, சிறுமியை பாட விடுங்கன்னு சொல்றாங்க. பாட்டு அந்த பெண்ணு பாடிக்கிட்டே இருக்கு, பாடிக்கிட்டு ஒரு வரி வரும்போது அதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது எங்களிடம் நபி இருக்கிறார், எங்களிடம் நபி இருக்கிறார், அவர் நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது. அதை அதை சொல்லாத, பாடாத அப்படின்னு சொல்லி தடுக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நாளை என்ன நடக்கும் என்பதே தெரியாது. அல்லாஹ்தான், அல்லாஹ்வுக்குத்தான் அந்த ஞானம் இருக்கிறது. நாளை அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஞானம் அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது, யாருக்கும் எந்த மனிதருக்கும் இந்த பூமியில இல்ல. அல்லாஹு தஆலா சில விஷயங்களில் வந்து முன்னறிவிப்பு செய்து இறை தூதர்களுக்கு சில முக்கியமான தகவல்களை அல்லாஹு தஆலா வஹி மூலமா அறிவித்தால் ஒழிய நாளை என்ன நடக்கும், என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்வின் தூதரிடம் இல்லை. அப்ப அதை தடுத்திருக்காங்க. அப்ப அந்த பாட்டு படும் போது, அப்ப இந்த இயற்கைக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய குணங்கள், அதாவது இஸ்லாத்திற்கு மாற்றமான சில வரிகள் சிலவை இருந்தா தான் அதற்கு மாற்றமாக செயல்படக்கூடாது என்று அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய அதை தடுத்திருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் அந்த குரானை அருளப்பட்ட இறை தூதர் அவர்கள் ஜோதிடரும் அல்ல, கவிஞரும் அல்ல, ஏனெனில் அவர்கள் நிலைக்கு இறை தூதர் நிலை பல வகையில் முற்றிலும் வேறுபட்டதாகவும் சொல்லி சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்லும் போது கவிஞர் இல்ல, அவரு ஜோதிடரும் இல்ல, குறிகாரரும் இல்லைன்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் தஆலா அவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தகுதியானதும் அன்று. இதுவெல்லாம் நினைவூட்டலும் தெளிவான குரானும் தான் சொல்லி அல்லாஹ் தஆலா 36வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்துல சொல்றாங்க. நாம் அவருக்கு கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை. நபியல் நாயகம் சொல்லாதுக்கு கவிதை கற்றுக் கொடுக்கக்கூடியதை நாங்க நான் செய்யலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அவருக்கு தகுதியானதல்ல, கவிதை ஏற்றுவது அவருக்கு தகுதியானது இல்ல. இதுவெல்லாம் நினைவூட்டலும் தெளிவான குரானும் தான் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல நிச்சயமாக இந்த வேதமானது கண்ணியம் வாய்ந்த ஒரு தூதரின் வழியே அருளப்பெற்ற சொல்லாகும். இது ஒரு கவிஞனின் சொல்லன்று, நீங்கள் இதை குறைவாகவே நம்புகிறீர்கள். இது ஒரு சோதிடனின் வார்த்தையும் அன்று, நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். அனைத்து உலகங்களிலும் வச்சகிடமிருந்து இது அருளப்பெற்றதாம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 69வது வசனத்தினுடைய 40 முதல் 43வது இறை வசனங்கள்ல அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே இந்த மாதிரியான கவிஞர் கவிதை எழுதுவது, கவிஞர்களை கவிதை புனைவது, அடுத்து ஜோதிடம் பார்ப்பது, குறி சொல்வது, இவைகள்லாம் இஸ்லாமிய அடிப்படை அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு வழிகேடான செயல்களாகும். அத்தகைய செயல்களை ஒரு முஸ்லிமான அடியான் எப்பொழுதுமே அதை நினைத்து பார்க்கவே மாட்டான். அல்லாஹு தஆலா இதுல சுட்டி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறானோ, அத்தகைய தடை விதித்த செயல்களில் இருந்து முற்றிலுமாக விலகியவர்களாக, அல்லாஹுக்கு வழிபட்ட முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். கூலு கௌலின் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அலி வாலக்கும்.